Honorable Dr. S. Shiva Mohan.
குழப்ப கூடாது. கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, உங்களுக்கு இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் மாற்றத்திற்கு பேச ஒரு சந்தர்ப்பம் தந்ததற்கு நன்றியை கூறிக்கொண்டு, இன்று சுகாதார அமைச்சரால் எடுக்கப்பட்ட சில ஆரம்ப நடவடிக்கைகள் அதற்கு நாங்கள் பாராட்டு தெரிவிக்க வேண்டியவர்களாகத்தான் இருக்கின்றோம். ஏனெனில் ஒரு குறிப்பிட்ட தொகை மருந்துகளுக்கான 48 வகையான மருந்துகளுக்கான விலைகள் இங்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றன. ஒரு மருந்தில் இரண்டு வகையாக பார்க்கலாம். அதாவது அதில் உள்ள மருந்துகள் வந்து ஃபார்மகாலஜிக்கல் கண்டென்ட்டை பொறுத்தவரை, அதில் உள்ள உள்ளடக்கத்தை பொறுத்தவரை அதை ஃபார்மகாலஜிக்கல் நேம் என்று சொல்லுவோம். அதே மருந்து ஒவ்வொரு கொம்பனியிலிருந்து வரும் பொழுது அது ட்ரேட் நேமாக மாறி வேறு பெயர்களில் வருகின்றது. எனவே அதை ஜெனரிக் நேமிலிருந்து ட்ரேட் நேமாக மாறுகிறது. உதாரணமாக ஒன்றை சொல்லலாம், எமோக்ஸிசிலின் கிளவியுலோனிக் அசிட் என்பது ஒரு மருந்து. அதே மருந்து வேறு வேறு கொம்பனிகளிலிருந்து வரும் பொழுது ஓக்மெண்டின், ரபிக்ளேவ், நோவோக்ளேவ், விட்டோக்ளேவ், கியூரம், தியோக்ளேவ் என வெவ்வேறு மருந்துகளாக அடையாளப்படுத்தப்பட்டு விற்பனவுக்கு வருகின்றது. இந்த விடயத்தில் தற்பொழுது அதன் ஒரு 625 மில்லிகிராம் மருந்துக்கான விலை 63 ரூபாயாக தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு நல்ல விடயம்தான். ஏனெனில் எந்த வேறு வேறு விதமான கொம்பனிகளிடமிருந்து மருந்துகள் வந்தாலும் இந்த விலைகள் மாற்றம் செய்யப்பட முடியாது. அதற்கான அதிகப்படியான விலை ஒன்று இங்கு தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. முன்னர் அப்படி அல்ல. சில மருந்துகள் வரும்பொழுது அதன் விலைகள் 2 மடங்கு 3 மடங்காக அதிகரிக்கப்பட்டு அவற்றை கொண்டு வரும் நிறுவனங்கள் தங்களது மருந்து தான் மிகவும் சிறந்த மருந்து என கூறி அதற்கான விலைகளை அதிகரித்து வியாபார நோக்கில் லாபம் ஈட்டுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதை எமது அமைச்சரும் குறிப்பிட்டார், அதை ஒரு மெடிக்கல் மாஃபியாண்டு உண்மை. ஏனென்று சொன்னால் இந்த அதிகரிக்கப்படும் விலையிலிருந்து குறிப்பிட்ட நிபுணர்கள் அந்த மருந்தை எழுவதற்காக அவர்களின் குடும்பங்களை வெளிநாடுகளுக்கு கூட அனுப்புகிறார்கள். அதை விற்பனை செய்யும் மெடிக்கல் ரெப்ஸ் அவர்களின் குடும்பங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். எனவே இந்த மருந்தில் வியாபார நோக்கில் செயல்படுவது இங்கு தடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஒரு ஆரம்பம்தான். ஆனாலும் இந்த நிகழ்வு இன்னும் விரிவடைய வேண்டிய தேவை இருக்கின்றது. அதாவது தாய்லாந்து நான் ஒரு தடவை முன்னர் சுகாதார திணைக்களத்தில் இருந்த பொழுது நான் சென்று வந்தேன். அங்கு இந்த மலேரியா தடை மருந்துகள் ஒரே பெயரில் ஒரே ட்ரேட் நேமில் ஃபேக் ட்ராக்ஸ், அதாவது பொய்யான மருந்துகளாக தயார் செய்து விற்பனை செய்யப்பட்டது அங்கு அடையாளம் காணப்பட்டு அதை அறிந்திருந்தேன். அந்த பொய்யான பெயரில் தயார் செய்யும் இந்த மருந்துகளில் அந்த மருந்துக்குரிய உற்பத்தி அதுக்குரிய கெமிக்கல், அதாவது அதுக்குரிய ரசாயன கலவைகளே இருக்கவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. அதன்பின் தாய்லாந்து அரசாங்கம் அந்த மருந்துகளை வெளிப்படையாக இப்படி இப்படியான அடையாளங்களுடன் வரும் மருந்துகள் பொய்யான மருந்துகள் என தெரியப்படுத்தப்பட்டது. எனவே ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட மலேரியா நோயிலேயே இப்படியான பொய்களை தாய்லாந்தில் செய்திருந்தது வெளிப்படுத்தப்பட்டது. எனவே அதே போலான செயல்பாடுகள் எமது ஸ்ரீலங்காவிலும் உள்ளதா, இந்த இலங்கையிலும் உள்ளதா என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் அது பற்றியும் அமைச்சர் கவனம் எடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கின்றது. ஏனெனில் சில சமயங்களில் சில மருந்துகள் எனக்கு நன்றாக தெரியும், அதிகப்படியான விலைகளில் விற்கிறார்கள். அதற்காக மிகவும் ப்ரொமோஷன் செய்வதற்கான வசதிகள் செய்து கொடுத்திருக்கிறார்கள். எனின் அந்த மருந்து உண்மையான மருந்து தானா என்பது கேள்விக்குறியாகின்றது. எனவே இப்படியான விடயங்களை தடுப்பதற்கு இது ஒரு ஆரம்ப கட்டமாக அமையும் என்பதால் இந்த விடயத்தில் நான் இதை ஏற்றுக்கொள்ள விரும்புகின்றேன். அண்மையில் சில நிகழ்வுகள் நடைபெற்றது. கிழக்கு மாகாணத்தில் உணவுடன் சேர்த்து சில ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரைகளை போட்டு வழங்குகிறார்கள் என்று ஒரு கதை. உண்மையில் அது கிழக்கு மாகாணத்தில் அப்படி நடந்திருப்பதற்கான சந்தர்ப்பங்கள் மிகவும் குறைவாக இருந்தாலும், ஆண்களுக்கான கருத்தடை முறைகள் என்று பார்க்கும் பொழுது தற்பொழுது உள்ள இரண்டு முறைகள் தான் உள்ளது. அவை இரண்டும் ஆண்களுக்கான செயற்பாட்டியல் ஃபிசியோலஜிக்கல் ரீதியில் அவர்களுக்கு பாதிப்பாக உள்ள முறைகள். எனவே ஆண்களுக்கும் அவர்களது உடல் தொழிலியல் ரீதியாக பாதிப்பு அற்ற முறைகள் தேவை என்பது உலகில் அறியப்பட்டது. அதற்காக சில மருந்துகள், அதாவது ஆண்களுக்கான கருத்தடை மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அது அண்ட்ரோஜன் அண்ட் புரோஜெஸ்டின் சேர்ந்த கலவைகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அவை ஆண்களில் அந்த ஸ்பெர்ம் உற்பத்தியை குறைப்பதற்காக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மருந்தின் பெயர் கூட உள்ளது, டை மெதாண்டலோன் அன்டெகோனேட் என்பது, டிஎம்ஏயு. லாஸ்ட் சண்டே 18th at ENDO 2018, that is the Endocrine Society's 100th annual meeting, இது வந்து சிக்காகோவில் அண்மையில் நடைபெற்றது. அப்பொழுது இது வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. பரிசோதனை மூலம் இது கண்டுபிடிக்கப்பட்டு பல 85க்கு மேற்பட்ட மனிதர்களில் பரிசோதனை செய்யப்பட்டு ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஜீனியா பிக் என்பது பன்றியலி இனம். எமது உலகில் ஒரு மருந்தை கண்டுபிடித்தால் அந்த எலிகளுக்கு தான் முதல் செலுத்துவார்கள். அந்த எலியின் ஈரல் பழுதாகிறதா அல்லது உடலில் ஏதாவது மாற்றம் வருகிறதா என்பதை அவர்கள் கண்டுபிடிப்பார்கள். அதன் பின்னர் அதை மனிதனில் பரிசோதிப்பார்கள். எனவே எமது மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கின்றார்கள் என்பது இந்த இடத்தில் நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். ஏனெனில் எமது மக்கள் எச்சரிக்கையாக இருக்கிறார்கள். ஆண்களுக்கான கருத்தடை மாத்திரைகள் இல்லை என்று மறுத்துவிட முடியாது. அது இலங்கையில் இன்னும் கொண்டு வரப்படவில்லை என்பதுதான் உண்மை. உலகிலும் அது பெரிய அளவில் வெளியே வரவில்லை என்பதுதான் உண்மை. ஆனால் எமது மக்கள் ஜீனியா பிக் போல், பன்றியலி இனங்கள் போல் பரிசோதனைக்காக
எட்வர்ட் குணசேகர் கார் மந்தவா முழுசுங்க.
போல் பரிசோதனைக்காக பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே நேரம் எமது வடமாகாணத்தில் உள்ள சில பிரச்சனைகளையும் எமது அமைச்சர் இருக்கின்றபடியால் நான் சொல்ல விரும்புகின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்களே, எமது வடமாகாணத்தில் 21 டிவிஷனல் ஹாஸ்பிட்டல் வைத்தியசாலைகள் டாக்டர்கள் கூட இல்லாது இருக்கின்றது என்பது ஒரு கவலைக்குரிய விடயம். ஒரு சில வைத்தியசாலைகளை குறிப்பிடலாம். முல்லைத்தீவில் நட்டாங்கண்டல், ஐயங்கங்குளம், துணுக்காய் போன்ற பிரதேச வைத்திய டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் எந்தவிதமான டாக்டர்களும் அற்ற நிலையில் இருந்து வருகின்றார்கள். நிபுணத்துவ சேவைகள் அற்ற நிலையில் நமது வன்னி மாவட்டம் தடுமாறி வருகின்றது. மன்னார் வைத்தியசாலைக்கு இன்று வரை ஒரு நிரந்தரமான ஒரு மகப்பேற்று வைத்திய நிபுணர் இல்லை. முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலை, மாவட்ட பொது வைத்தியசாலை இன்று வரை பதில் வைத்திய நிபுணர்களுடன் தான் இயங்கி வருகின்றது. வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலை அண்மையில் ஒரு நிகழ்வு நான் நினைக்கின்றேன், நேற்று வரை ஒரு பொது வைத்திய நிபுணர், நிரந்தர பொது வைத்திய நிபுணர் வருடாந்த இடமாற்றம் பெற்றிருந்தார். அவர் விரும்பாமல் இருக்கும் பொழுதே அவரை வலுக்கட்டாயமாக வெளியேற்ற முயற்சித்திருந்தார்கள். நான் சொன்னேன், அதை தடுக்க வேண்டும் என்று, செய்ய வேண்டாம் என்று. ஏனென்றால் நமது வடமாகாண சுகாதார அமைச்சருக்கு கூட டிரெக்டர் ஜெனரல் டிஜிஹெச்எஸ் டிரெக்டர் ஜெனரல் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அறிவித்திருக்கின்றார். நிரந்தர வைத்திய நிபுணர்கள் மாற்றம் செய்யப்படும் பொழுது அவர்களுக்கு பதிலான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட், மீண்டும் ஒரு நிரந்தர வைத்திய நிபுணர் வந்தவுடன் மாற்றப்பட வேண்டும் என்று, இது டிடிஜியினுடைய நிலைப்பாடாக இருக்கின்ற பொழுது, டிஜியோட நிலைப்பாடாக இருக்கும் பொழுது, அதே நேரம் டிடிஜி மெடிக்கல் சர்வீஸ் அவர்களின் நிலைப்பாடு மாறாக இருந்தது. நிரந்தர வைத்திய நிபுணர்கள் வருடாந்த இடமாற்றம் பெறும் பொழுது அவர்களுக்கு பதிலாக சீனியர் ரிஜிஸ்ட்ரார், அதாவது அவர்கள்தான் ஃபொரின் ட்ரைனிங்குக்கு போவதற்காக வருபவர்கள், அவர்களை வைத்துக்கொண்டு இவர்களை இடமாற்றம் செய்து விடுங்கள் என்று வற்புறுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே கௌரவ அமைச்சர் அவர்களே, எமது வைத்தியசாலைகளில் உள்ள நிரந்தர வைத்திய நிபுணர்களை அதற்கு உரிய தெரிவுகள் அற்று நீக்கிவிடுவது அவ்வளவு சிறப்பாக அமையாது என்பதை இந்த இடத்தில் கூறி வைக்க விரும்புகின்றேன். எனவே அது பற்றிய அறிவுறுத்தல்களை நீங்கள் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, வசதிகளற்ற நிலையில் அங்கு வைத்திய நிபுணர்கள் வேலை செய்ய வருகிறார்கள். 10 விடுதிகள் மட்டும்தான் வசதிகள் உள்ளது. 30 மேற்பட்ட வைத்திய நிபுணர்கள் வரவேண்டியிருக்கிறார்கள், சீனியர் ரிஜிஸ்ட்ரார் உட்பட. எனவே அவர்களுக்கான விடுதி வசதிகள் அற்ற நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு நிரந்தரமான ஒரு கண் வைத்திய நிபுணரை எதிர்பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, 36 ஃபார்மசிஸ்டுக்குரிய வெற்றிடங்கள் அங்கே உள்ளது. இது ஒரு குறைபாடாக இருந்து வருகின்றது. மல்லாவி புதுக்குடியிருப்பு ஆதார வைத்தியசாலைகளாக மாற்றியிருக்கின்றார் எமது அமைச்சர், அதற்கு நன்றி கூட கடமைப்பட்டவன். அதே நேரம் அதற்கான ஆளணிகளை சீர் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது, அதையும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். தாதிய உற்பத்தி உத்தியோகத்தர்களை பொறுத்தவரை மிகவும் ஒரு இக்கட்டான ஒரு நிலை எமது இடங்களில் இருந்து வருகின்றது. 150 மேற்பட்ட தாதியர்களுக்கான வெற்றிடம் அங்கு இருக்கின்றது. பயிற்சிக்காக வருபவர்கள் தென் மாகாணத்தைச் சேர்ந்தவர்கள். 95% தமிழ் மொழி தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல, அதனால் அங்கு அது ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது. இதற்கு ஒரு தீர்வு நாங்கள் காண வேண்டும் என்ற ஒரு நிலை நமக்கு இருக்கின்றது. கௌரவ அமைச்சர் அவர்களே, அதாவது ஒரு தாதிய உத்தியோகத்தரை எடுப்பதற்காக நீங்கள் கோரும் தகமைகள், அட்வான்ஸ் லெவல் பாடத்தில் 3 பாடங்கள் சித்தியடைந்திருக்க வேண்டும். ஓஎல்லில் ஆங்கிலம், சயின்ஸ், தமிழ், மேத்ஸ் என 4 பாடங்களில் சிஓ இருக்க வேண்டும். ஒரு மருத்துவ கல்லூரிக்கு என்ற பண்ணும் ஒரு மாணவனுக்கு கூட ஓலெவலில் ஆங்கிலம் கோரப்படுவதில்லை. அடிப்படை தகமை ஏலெவலில் அவரது புள்ளி அடிப்படையில் தெரிவு செய்யப்படுகிறார். அங்கு ஓலெவலில், அதாவது சாதாரண தரத்தில் ஆங்கிலம் பரிசீலிக்கப்படுவதில்லை. இந்த ஆங்கிலத்தை உள்வாங்கி செய்வதால் எமது மாணவர்கள் அங்கு உள்வாங்கப்பட முடியாத ஒரு நிலை இருந்து வருகிறது. மிகவும் யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பிரதேசம் இது. நீண்டகால எமது கோரிக்கையாகவும் இருந்து வருகின்றது. எனவே ஓரிரு தடவையாவது முன்னர் இருந்தது போல் எமக்கு தேவையான தாதிய உத்தியோகத்தர்களை பயிற்சிக்கு சேர்த்து மாணவர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய விதத்தில் எந்த பாடமாக இருந்தாலும், அதாவது விஞ்ஞான பாடங்கள் மட்டும் உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்றவர்களுக்குத்தான் தாதிய உத்தியோகத்தர்களுக்கான பயிற்சி வழங்கப்பட முடியும் என்றிருக்கின்றது. அதை இரு தடவையாவது எமக்காக விதிவிலக்கு செய்து அந்த உயர்தர பாடங்கள் அற்றிருந்தாலும், அல்லது உயர்தர பாடங்களில் எந்த ஸ்ட்ரீமாக இருந்தாலும், எந்த பகுதியைச் சேர்ந்ததாக இருந்தாலும் தாதிய உத்தியோகத்தர் பயிற்சிக்கு செல்ல முடியும் என்று மாற்றி தர வேண்டும் என நான் கேட்டு நிற்கின்றேன். அதேபோல் ஆங்கிலத்திலும் சி என்பதை எஸ் என மாற்றி தர வேண்டும் என்பதை கேட்டு நிற்கின்றேன். இறுதியாக பொயிலை உற்பத்தி, அதாவது மிக விரைவில் பொயிலை தடை செய்ய இருக்கின்றது, நல்ல விடயம். தொற்றா நோய்களில் முக்கிய பங்கு பொயிலை பங்கெடுப்பதாக கருதப்படுகிறது. அது மட்டுமல்ல, சிகரெட்டும் புகைத்தலும் மதுவும் அதில் பங்கெடுக்கின்றது. பொயிலையை தடை செய்வதற்கு முன் ஒரு சில முன்னேற்பாடு நடவடிக்கைகளையும் செய்ய வேண்டும் என இந்த அரசை கேட்டுக்கொள்கின்றேன். ஏனெனில் யாழ்ப்பாணத்தில் தான் இந்த பொயிலை உற்பத்தி முக்கியமாக இடம்பெறுகிறது. இந்த பொயிலை உற்பத்தி செய்யும் அந்த குடும்பங்களின் வாழ்வாதாரத்துக்கு மாற்று வழி கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அல்லது அதற்கான மாற்று திட்டமிடல் செய்யப்பட வேண்டும். அவர்களுக்கான நிவாரண வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வேறு பயிற்சிகளில் அவர்களுக்கு ஊக்கப்படுத்த வேண்டும். அதன் மூலம் அதன் தொடர்ச்சியாக பொயிலையை இடைநிறுத்துவதால் யாருக்கும் எந்த இடையூறும் ஏற்படாது. எனவே இந்த அரசு அதற்கான சில மானிய வகைகளையும் அடையாளம் காண வேண்டும் என கேட்டு விடைபெறுகிறேன்.
The tobacco cultivation will be banned only another 2 years, right? So you can have the alternative as the Ayurveda plants, right? Or the, because we are importing about 90% of the Ayurveda products from India. So what we have thought is, now actually this program is done by under the president, but even that, what I want is to plant the Ayurveda products and give them the as the alternative plant. We can give some subsidies and all that. You give me a proposal, how many people and how many acres you have cultivating tobacco, to give up those cultivation, that we will provide, then we can arrange what is the relief actually we can give it to the people.
Yes, thank you very much. That is one of the ideal. But anyhow, that particular, whatever that Ayurvedic plants you are trying to implement, government will have to be purchased that one.
Now at the moment, whatever the pharmaceuticals manufactured in Sri Lanka by the private sector, we give a buyback guarantee for 15 years.
Yes.
Right? And 10 years too. If they come and join with the government, 15 years, otherwise independently, 10 years. So we can give the same buyback guarantee for them to buy for about 15 years.
Yes, that's a good idea. Yeah. Otherwise, the tobacco
product we will buy.
Yeah, but about the tobacco, that already, if they crops, that lorries are going there and purchasing all the tobacco and coming here. But if you change it to as Ayurvedic, nobody won't go there. But then that is the idea have to be produced by the government.
We have started the district purchasing centers. I started now from Anuradhapura.
Yes, good.
We can ask even the Anuradhapura, until we start a center in Jaffna, we can ask the Anuradhapura people to the office to purchase the whole thing.
Yes, good.
Okay.
Day.
And you get me a place, tell me somewhere we can actually get a government place, a government building, abandoned building, or some other place where with a reasonable rent, we will purchase and start the district office.
Yeah, okay. At the same time, I mentioned in the Tamil earlier,
yeah.
There is in the Vavuniya, all the Vanni district, there are consultants, deficit is there.
Yes.
Then if there is annual transfer order,
yes.
Some consultants are on annual transfer
right.
order, until they're getting the permanent replacement, don't ask them to release there, because one of the DDG medical services, Deputy Director General Medical Services.
There are a lot of problems with this DDG. That's the whole problem doing these transfers. Even yesterday, the AMS, the medical specialist, met me.
Yeah.
And they were also complaining because still the transfer orders have not been out. So I will tell them not to take out until we...
Permanent ones.
Yes,
with the replacement of...
Correct.
Temporary...
What is the station you said? Vavuniya?
Vavuniya, yeah. Vavuniya, one of the VP.
VPs.
Is they are asking to get the release immediate, but only he is the person is permanently there, but other one also replaced. But there's two divisions. They are asking to replace by the senior registrar, who is waiting for the foreign training.
Yeah.
At any time, he can leave from the Vavuniya.
Yeah.
But we can allow the consultants, to permanent consultants, until they're getting replacement. If the replacements comes, we are ready to release them.
Yeah. I have specially instructed her actually not to release the people, not to create any vacancies in the northern province, especially because there were a lot of problems because not less cadres there. So I will anyway look into this matter.
Yeah, this back. Thing is mainly for northern province. I am talking about in other side, Colombo, that is different. There are a lot of consultants are there, no? But in our side, that's the problem. That's why I am telling.
Thank you.
Om Stuti. Garu Ajit Mahana Peru Mantri Tuma.
Garu Mulasa Nirura Mantri Tumani. Ratak Arthika Vashen Shakti Matti Madnam. E Rate Janata Vata Honda Saukya Sampanna භාවයක් තියෙන්න ඕනි. ඒ නිසා ලෝක සෑම රටක්ම ජනතාවගේ සෞඛ්‍ය හෙළදැමීම සඳහා වාර්ෂික විශාල මුදලක් වීදම් කරනවා. ඒ වගේම ඒක සාමාන්‍ය අගයක් වශයෙන් කතා කරනවා නම් පිළිගැනීම තියෙන දලදේශ නිෂ්පාදකී රටට 9.4% වගේ ප්‍රමාණයක් සෞඛ්‍ය සඳහා වීදම් කරන්න ඕනේ කියලා. පහුගිය ආණ්ඩුව කාලේ බැලුවොත් එහෙම පහුගිය රජයේ කාලේ බැලුවොත් එහෙම 2900 දලදේශ නිෂ්පාදෙන් 1.48යි 2010 1.15යි 2011 1.24යි 2012 1.13යි ඒ වගේ බොහොම දලදේශ නිෂ්පාදනයෙන් බොහොම සුළු කොටසක් තමයි සෞඛ්‍යයට පහුගිය රජයේ වීදම් කළේ. නමුත් මම විශේෂයෙන්ම කරු රාජසේනාරත් ඇමතිතුමාට ස්තුතිවන්ත වෙනවා. ආණ්ඩුව භාර අරගෙන 2015 සෞඛ්‍ය ඇමතිකම භාරගත්තත් එක්කම 1.62%. ඒ වගේම 2016 1.57%, 2017 1.92%. දලදේශ නිෂ්පාදනයෙන් සෞඛ්‍යයට විශාල ප්‍රමාණයක් දෙන් කර ක්‍රියාත්මක කිරීම සඳහා එතුමා නායකත්වයේ සැපෙව්වා. ඒ හින්දා ඒක මුළු සෞඛ්‍ය සේවයම හදන්න එතුමාට ඇති වෙන සල්ලි හම්බුණා කියලා කියන්නේ නැහැ. නමුත් එදාට වඩා ලොකු ප්‍රවණතාවයක් අද ඇති කර ගැනීමට අපිට හැකියාව ලැබිලා තියෙනවා. ඒ වගේම අපි දන්නවා පහුගිය කාලේ විශේෂ ස්වර්ණමය පියවර රාශියක් අපි සෞඛ්‍ය ක්ෂේත්‍රය තුල ගත්තා. මම හිතන්නේ ශ්‍රී ලංකා ඉතිහාසයේ වැඩිම සෞඛ්‍ය සඳහා ජනතාවගේ සෞඛ්‍ය සඳහා හොයා බලපු වැඩ කරපු කාලයක් විදිහට පහුගිය කාලේ හදන්නවන්න පුළුවන්. විශේෂයෙන්ම අපි දන්නවා රුපියල් 300 400 500 දෙවිච්ච ඖෂධේ රුපියල් 3ට විතර බැස්සෙව්වා. ලෝකේ මං හිතන්නේ ඉතිහාසයක හිම මිල බැස්මක් දකින්න හම්බුනේ නැහැ. ඒ වගේ ඖෂධ වර්ග 48ක මිල අඩු කළා. ඒ වගේම ගර්භණීය මව්වරුන්ට මාස 10ක කාලයකට රුපියල් 2000ක දීමනාවක්, ඒ කියන්නේ රුපියල් 20000ක දීමනාවක් පෝෂණ මල්ලක් ලැබලා දුන්නා. ඒ වගේම හදවත් සැත්කම් සඳහා භාවිත කරන ස්ටෙන්ට් වල මිල විශාල වශයෙන් නිකන් මේ රුපියල් 5කින් 10කින් 50කින් 100කින් නෙමෙයි විශාල වශයෙන් පල්ලෙහාට බැස්සුවා. අක්ෂිකාච රෝහල් වලින් දෙන්න පටන් ගත්තා නොමිලේ. හැබැයි මම ගරු ඇමතිතුමාගේ අවධානයට යොමු කරනවා මහා ආණ්ඩුවේ රෝහල් වල එහෙම කළා සමහරට පළාත් සභාව දැන් ගම්පහ පළාත් රෝහලේ සමහර වෙලාවට අක්ෂිකාචයක් ගන්න ගියාම ඒ ඉන්න කට්ටිය කියන ඔවා ගිහලා දෙන්නවයි කියපු එකෙන් ඉල්ල ගන්න මෙහි ඇති දෙයක් නැහැ කියලා එළවන අවස්ථා තියෙනවා. ඒ කියන්නේ ඔබතුමා කොච්චර සක්‍රියව කටයුතු කරන්න ගියත් සමහර දේශපාලන මතිමතාන්තර නිසා නිලධාරීන්ගෙන් ලැබෙන ප්‍රතිචාරය මේක කකුලෙන් අදින ස්වභාවයක් අපි දකිනවා. ඒකද ඒ ගැනත් ඔබතුමාට දාස් ඒක කිව්වහම ඔබතුමා කිව්වා ඒක ටෙන්ඩර් කරලා ගැනීමට කටයුතු කරන්න කියලා මම කියන්නේ දැන් ඒ සඳහා කරගෙන යනවා.
මම ඔබතුමාගේ රෝහලේ අධ්‍යක්ෂකතුමාට කතා කරාම
ඔව්
ඒකේ කිසිම මේවකක් නැහැ. කිසිම අඩුවකුත් නැහැ. අපි අරගන්න අක්ෂිකාචය ඇමරිකාවෙන් ගෙනෙන අක්ෂිකාචය. අංක එකේ අක්ෂිකාචය
මම ගරු එමෙතුම එහෙනම් අධ්‍යක්ෂකතුමා බොරු කියන්නේ
ඔබතුමාට. මට ආරංචි වුණා මෙතන ඉන්න කවුද හෙදසූරියයි.
ඔව්.
එතකොට වෛද්‍යවරයයි තනිකර මේ විපක්ෂයට අත්දින දෙන්නේ.
දෙන්නේ. ඔව්.
වහාම පරීක්ෂණයක් දැන් නියම කළා.
ඔව්. අතන ඔව් ඔබතුමාට මේ සහයෝගය බලන්න අපි කොච්චර හොඳට වැඩ කරත් ඒ ගැනත් අපිට හිතන්න තියෙනවා.
ඒ වගේම
හදිසි අපත අනුතරකදී.
අමතුමා එතුමාගේ නෝනා ඉන්නේත් ගම්පහ හොස්පිටල් එකේ.
ඔව්. හදිසි අපත අනුතරකදී හදිසි ආපද අනතුරුවේ ජංගම ගිලන් රථ සේවයක් මේ රටේ පැය 24 තුලා ක්‍රියාත්මක වෙන. අපි දන්නවා GMO එක පවා ඔකට උද්ඝෝෂණය කළා මේක ගේන්න දුන්නේ නැහැ. නමුත් අද ඉතාමත් විශිෂ්ට සේවයක් බස්නාහිර දකුණ ප්‍රදේශවල ඇති කරලා තියෙනවා. ඒ වගේම මොන අභියෝග ආවත් සිගරට් පැකට් එක රූපමය අවවාදයේ 60% දිවිච්චක 80% දක්වා වැඩි කිරීමට ඔබතුමා ඉදිරිව ක්‍රියා කළා. ඉතින් අපි දන්නවා පහුගිය දවස්වල මේ ගතු තීන්දුව බාධක මැද්ද ගතු තීන්දුව විරෝධතා මැද්දගත් තීන්දුව අද ජනතාව මේක භුක්ති විඳිනවා. ඉතින් ඒ හින්දා ඒ ඉදිරිතරව ගත්ත ඒ ක්‍රියාමාර්ග විශේෂයෙන්ම සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ ස්වර්ණමය පියවරවල් වෙලා තියෙනවා. ඒ වගේම ගරු මූලාසනයේ රුඩ මන්ත්‍රීතුමනි ජනතාවට සෞඛ්‍ය සම්පන්න භාවය ඇති කිරීමට කොපමණ රජයේ මුදල් වියදම් කළත් දලදේශීය නිෂ්පාදනයෙන් කොපමණ පංගුවක් වැය කළත් ජනතාවට දැරිය නොහැකි ඖෂධ සඳහා මිලක්ති වෙනවා නම් ඒක ප්‍රශ්නයක් වෙනවා. අපි හිතන ටාගට් එකට හිතන අරමුණු සඳහා යන්න බැරුව යනවා. ලෝකයේ සිදු කරන ජාවාරම් අතරින් දෙවැනි ජාවාරම් වෙලා තියෙන ඖෂධ ජාවාරම්. මොකද පළවෙනි එක අවියාවිද ජාවාරම් තමයි දරුණුම එක අවියාවිද. දෙවැනියට දරුණුම ජාවාරම් තමයි සෞඛ්‍ය ක්ෂේත්‍රයේ ඖෂධ ජාවාරම් තමයි ලෝකයේ දෙවැනියට දරුණුම ජාවාරම් වෙලා තියෙන්නේ. මොකද ලෝකයේ ජනතාව මෙම ජාවාරම් බේරගන්න මුල් වතාවට ඖෂධ ප්‍රතිපත්තියක් ඇති කළේ ශ්‍රී ලංකාවේ. ඒ මහාචාර්ය සේනක බිබිලේ මැතිතුමා මහාචාර්ය සේනක බිබිලේ ප්‍රතිපත්තිය පදනම් කරගෙන අද ලෝකයේ ඖෂධ ප්‍රතිපත්ති සකස් කළ රටවල් ගාන 100කට ආසන්න වෙනවා. ඖෂධ මාෆියාව විසින් මහාචාර්ය සේනක බිබිලේ ඝාතනය කිරීමෙන් අනතුරුව ශ්‍රී ලංකාවේ ඖෂධ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කිරීමට බාධා වුණා එක කවුරුත් බිය වුණා එක ඒ ඖෂධ ප්‍රතිපත්තිය ශ්‍රී ලංකාවේ ක්‍රියාත්මක කරන්න. නමුත් දැනට ශ්‍රී ලංකාවේ ඖෂධ ඒ සම්බන්ධ උපකරණ මිලදී ගැනීම සඳහා මං හිතනවා වසරකට මිලියන 45,000ක් පමණ වැය කරනවා. ශ්‍රී ලංකාවේ සාමාන්‍යයෙන් දිනකට අලෙවි වෙන ඖෂධ ප්‍රමාණයේ වටිනාකම රුපියල් මිලියන 400ක් පමණ වෙනවා. දියවැඩියා රෝගය සඳහා විතරක්ම දවසකට මිලියන 20ක ඖෂධ තොගයක් විකිණෙනවා කියන එක අපි අහලා තියෙනවා. කොහොම වුණත් ශ්‍රී ලංකාව වැනි රටක සාමාන්‍යයෙන් අවශ්‍ය වෙන ඖෂධ සංඛ්‍යාව 2500ක් 3000ක් වුණත් ඖෂධ වර්ග 15,000ක් විතර ආනයනය වෙමින් පැවතුණා. මේ රටේ ඖෂධ මාෆියාව තදින් ක්‍රියාත්මක වීම ගැන ජ්‍යෙෂ්ඨ පුද්ගලයන්ගේ වැඩිහිටි පුද්ගලයන්ගේ ආදායමෙන් වැඩි කොටසක් ඖෂධ සඳහා වියදම් කරන සිදුවෙච්ච යුගයක් තිබ්බා. ඒ වගේම රටට ගෙන්නන ඖෂධ දිහා බැලුවාම එක්කෝ යල් පැන ගිය කල් පැන ගිය ඖෂධ එහෙම නැත්නම් ඒවල ඉන්ජෙක්ෂන් බෝතලේ වීදුරු කටු තියෙන්නේ. මන්න මේ වගේ යුගයක් පහුගිය කාලේ සිද්ධ වුණා. ඒ විතරක් නෙමෙයි වසරකට ඖෂධ විසවීම නිසා පුද්ගලයන් 100ක් පමණ ප්‍රමාණයක් වසරකට මිය යනවා ඖෂධ විසවීම නිසා, වැරදි ඖෂධ ගේල නිසා. නමුත් මහාචාර්ය සේනක බිබිලේ මැතිතුමාගේ ගෝලෙක් වන අපේ ගරු සෞඛ්‍ය ඇමතිතුමා රාජ්‍ය සේනාරත්න මැතිතුමා අර එඩිතරව මේ මහාචාර්ය සේනක බිබිලේ මැතිතුමාගේ සෞඛ්‍ය ඖෂධ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කිරීමට ඉදිරිපත් වීම අපි හිතනවා ඒක එඩිතර ක්‍රියාවක් රට වෙනුවෙන් ගත ක්‍රියාවක්. මොකද 1976 මහාචාර්ය සේනක බිබිලේ මැතිතුමා මේ ඖෂධ ප්‍රතිපත්තිය හඳුන්වා දුන්නත් අවුරුදු 40ක් වගේ කාලයක් කවුරුත් කොන්ද කෙලින් තියෙන රජයක් කොන්ද කෙලින් තියෙන ඇමති කෙනෙක් හිටියේ නැහැ මේක ක්‍රියාත්මක කරන්න. හැමෝගෙම දේශපාලන පොරොන්දු වලට හැම රජයක්ම එනකොට දේශපාලන පොරොන්දු වල කියනවා මහාචාර්ය සේනක බිබිලමැතිතුමාගේ ඖෂධ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කරනවා කියලා. නමුත් කරන්න කෙනෙක් හිටියේ නැහැ. නමුත් ඒ අතින් ගරු ඇමතිතුමනි ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙනවා එඩිතරව ඒ ක්‍රියාමාර්ගය ගැනීම ගැන. ඒ සඳහා විශේෂයෙන්ම ගරු අතිගරු ජනාධිපතිතුමා ඒ වගේම ගරු අග්‍රාමාත්‍යතුමාටත් විශේෂයෙන්ම ස්තුතිවන්ත වෙනවා ඒ සඳහා ශක්තිය සවිය සැපයීම පිළිබඳව. එදා ජනාධිපතිවරණයේදී අපේ ඡන්ද පොරොන්දුවක් විදිහට තමයි මේ සේනක බිබිලේ ඖෂධ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කරනවා කියන කතාව කිව්වේ. නමුත් මේ ඡන්ද පොරොන්දුව අනුවම අපි කටයුතු කළා. මේ රටේ සක්‍රිය වෙච්ච මේ ඡන්ද පොරොන්දුව ක්‍රියාත්මක කිරීමේදී සේනක බිබිලේ ඖෂධ ප්‍රතිපත්තිය මහාචාර්යතුමාගේ ක්‍රියාත්මක කරවද්දී අපිට පළවෙනියටම තිබුණේ ජාතික ඖෂධ නියාමම අධිකාරිය පිහිටවන්නේ. ඒක ඉතාමත්ම සක්‍රිය විදිහට අද ජාතික ඖෂධ නියාමන අධිකාරිය පිහිටවලා තියෙනවා. මේකෙන් ඖෂධවල මිල තීරණේ කෙරෙනවා. දැන් අපි ඖෂධ වර්ග 48ක මිල අඩු කරන්න අපිට පුළුවන් වුණේ. අඩු කරනවා කියන්නේ අර මම කිව්ව වගේ 750කින් රුපියල්කින් රුපියල් 100කින් නෙමෙයි. විශාල ප්‍රමාණයකින් මිල අඩු කරලා පෙන්වන්න පුළුවන් වුණේ මේ ප්‍රතිපත්තිය ක්‍රියාත්මක කිරීම නිසා. නමුත් අද මේ පනත විවේදයට වෙන්නේ මේ විශාල වශයෙන් අඩු කරපු ඖෂධ මිලට වසරක් ගියාට පස්සේ 105ක් මේ ඩොලර් එකේ අනුපාතය අනුව ඩොලර් එකේ ලෝක වෙළඳපොළ අනුව ඩොලර් එක කඩා රුපියල කඩාවැටීම මේ වගේ ප්‍රශ්න නිසා 105ක් වැඩි කරන්න යන කතාවක් තමයි තියෙන්නේ. නමුත් එදා තිබිච්ච මිලත් එක්ක බැලුවාම තාමත් මේ මිල අර කූඹියෙක් වගේ තමයි අලියෙක් ඉස්සරහා ඉන්න. එහෙම තත්ත්වයක් තමයි තියෙන්නේ. ඉතින් ඒ හින්දා විශේෂයෙන්ම ගරු මූලාසනේ රූඩ මන්ත්‍රීතුමනි මම ස්තුතිවන්ත වෙනවා. දැන් අවුරුදු එක බෙහෙත් වර්ග 48ක මිල සුවිශේෂ විදිහට අඩු කිරීම ගැන විශේෂයෙන්ම දියවැඩියා රෝගීන්හිම රජයට ගරු ඇමතිතුමාට පින් දෙනවා මෙච්චර මිල අඩු කරලා අපිට දුන්නා කියලා. නමුත් මම ගරු ඇමතිතුමාගේ අවධානයට යොමු කරනවා මේක 48කින් නවතින්න එපා. දැන් අවුරු දැන් අසල්වැසි ඉන්දියාව දිහා බැලුවොත් ඖෂධ 600ක මිල මේ වගේ පාලනය වෙනවා. මේ වගේ අඩු ගන්න අපිට කාලව කවණු ඇතුව 100කටවත් තව යන්න පුළුවන් නම් මේ කාලේ තව 100කට යනවා තව 200 දක්වා යනවා 300 දක්වා යනවා කියලා මේ මිල පාලනය තව තව ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන් නම් නැත්නම් 48 නවතින්න දෙන්නේ නැතුව ඉදිරියට ගෙනියන්න කටයුතු කරන්න කියලා විශේෂයෙන්ම ඉල්ලනවා. මොකද අපේ රටේ බෙහෙත් වර්ග ඖෂධ වර්ග 1000ක් විතර පාවිච්චි වෙනවා. ඒ වගේම ඖෂධ නියාමන අධිකාරියේ විශේෂ වගකීම් වෙන්නේ ආරක්ෂාව, ගේන ඖෂධවල ආරක්ෂාව, ගේන ඖෂධවල තත්ත්වය, ගේන ඖෂධවල තියෙන කාර්යක්ෂමතාවය මොකද්ද? ඒ වගේම මේ ඖෂධ රටට කොච්චර අවශ්‍යද? එහෙම නැත්නම් මේ ඖෂධ රටේ ජනතාවට දැරිය හැකි මිල ගණන් වලටද එන්නේ කියන එක මම හිතනවා විශේෂයෙන් මේ අධිකාරියේ තියෙන වගකීමක් වෙනවා. අද ගරු ඇමතිතුමත් මුලදී කතා කළා රසායන නාමයෙන් අපි කොච්චර කිව්වත් තාම බෙහෙත් ලියවෙන්නේ නැහැ. ව්‍යාපාර නාමයෙන් ට්‍රේඩ් නේම් එකෙන් තමයි බෙහෙත් බොහෝ විට ලියවෙන්නේ. එහෙනම් අපි වැඩි අවධානයක් යොමු කරන්න වෙනවා මේ නීති හැදුවට මේ නීතිය ක්‍රියාත්මක කරගන්නේ කොහොමද මේක ලේසි නෑ. මොකද එතන තියෙනවා වෛද්‍යවරුන්ගේ මාෆියාවක්. ඇමතිතුමාට කොච්චර දුරට මේක කෑ ගහලා පාලනය කරන්න පුළුවන්ද කියන එක. මොකද ඒ හින්දා කොහොමද මේ රසායන නමින් නැත්නම් ඒ නමින් කොහොමද බෙහෙත ලියන්න හරි ගස්සන්නේ කියන එක ප්‍රශ්නයක් තියෙනවා. ඒ වගේම අපිට තව අභියෝගයක් තියෙනවා ගරු ඇමතිතුමනි, මම හිතනවා රසායන නාමයෙන් බෙහෙත් ලිව්වත් මේ එන බෙහෙත් වර්ග ටෙස්ට් කරගන්න විදිය මොකද්ද? මේක හොඳ ක්වොලිටි එකට තියෙනවද? ගුණාත්මකභාවයේ හොඳයිද කියන එක දැනට ටෙස්ට් කරන්න ඉන්දියාවේ තියෙන ආයතන වලින් කියලා මම අහලා තියෙනවා. නමුත් අපිට ලංකාවේ අපිට බැරිද මේ නියාමන අධිකාරියට ඖෂධ අධිකාරියට මේ වගේ ටෙස්ට් ලැබ් එකක් රසායනාගාරයක් හදාගන්න බැරිද? අපිට සමහරට එකකින් නම් පිරිමහන්න බෑ. රටට එන බෙහෙත් සංඛ්‍යාව දිහා බැලුවොත්. නමුත් පෞද්ගලික අංශයට හරි කමක් නැහැ. අපි වගකීම් බාර දීලා රසායන ආයතන රසායනාගාර 10ක් හරි හදලා එකක් මොඩල් රසායනාගාරයක් නියාමන අධිකාරිය තුල තියාගෙන මේවා බැච් එකෙන් බැච් එකට පරීක්ෂා කරන්න එන ඖෂධ ගැන පරීක්ෂා කරන්න. එතකොට අපිට ඉන්දියාවේ එන රිපෝට් අපිට පිළිගන්න ඕනේ. අපේ රටේ රිපෝට් ගන්න කියලා මේ ඖෂධ සපේන අයට අපිට කියන්න පුළුවන්. එක පැත්තකින් විදේශ විනිමය එනවා. නමුත් ඒ අනිත් පැත්තෙන් අපිටම ආවේනික වෙච්චි අපිටම විශ්වාස කරන්න පුළුවන් මෙතඩ් එකක් එනවා. හැබැයි මම ඔබතුමාට විශේෂයෙන් අවධානය යොමු කරනවා. ඔබතුමා ඇමතිතුරිය ගත්තට පස්සේ අලුත් ආණ්ඩුවට පස්සේ බාල ඖෂධ ඇවිල්ලා නැහැ. අර ඉස්සර වගේ වීදුරු කට ඉන්ජෙක්ෂන් බෝතල් වල වීදුරු කටු තියෙන ඉන්ජෙක්ෂන් බෝතල් ලැබිලා නැති එක මම අවධානය යොමු කරනවා. නමුත් මේ පරීක්ෂණ කිරීමත් අපේ අතර ගන්න පුළුවන් නම් හොඳයි කියලා මම විශේෂයෙන්ම ස්තුති විශ්වාස කරනවා. ඒ වගේම මේ අධිකාරියෙන් පරීක්ෂා කරන්නේ බෙහෙත් ගබඩා කිරීමේ தත්ත්වය මොකක්ද කියන එක ෆාමසි වල එහෙම නැත්නම් ප්‍රයිවට් හොස්පිටල් වල විතරයි. මේක රෝහල් වලත් පරීක්ෂා කරන්න පටන් ගන්න රජයේ රෝහල් වල මේක පරීක්ෂා වෙන්නේ නැහැ. ඒකින්ද මම විශේෂයෙන් ඔබතුමාගේ අවධානය යොමු කරනවා රජයේ රෝහල් වලත් මේ පිළිබඳ මේ බෙහෙත් ගබඩා කිරීම කොහොමද, බෙහෙත් තබා ගැනීම කොහොමද, මේ ඖෂධ වල ක්වොලිටි එක පවත්වා ගැනීම කොහොමද කියන එක විශේෂයෙන්ම පරීක්ෂණ කරන්න ඒ අධිකාරියට බලය දෙන්න ඕනේ. ඒ විතරක් නෙමෙයි ගම්පහ දිස්ත්‍රික්කයට බෙහෙත් ගබඩාවක් අවශ්‍යයි කියලා පළාත් සභාවේ සෞඛ්‍ය අමාත්‍යාංශයෙන් අපි අපෙන් ඉල්ලීමක් කරා. අපි ඉඩමක් දුන්නා. මොකද මේ බෙහෙත් ගබඩා කිරීම ගම්පහ ප්‍රදේශයේ වැදගත් දෙයක් වෙන නිසා. නමුත් ඒ ඉඩම ගත්තා විතරයි පළාත් සභාව ඒක ගැන උනන්දු වෙලා නැහැ. තාමත් ඒ ඉඩම එහෙම තියාගෙන ඉන්නවා. ඒ ගබඩාව හැදුවේ නැහැ. නමුත් ඔබතුමාගෙත් ඒකට අවධානය යොමු කරනවා. ඒ වගේම මම විශේෂයෙන් කියනවා මේ අධිකාරි පනතාවට පස්සේ තව ප්‍රශ්නයක් තියෙනවා. ෆාමසි තියන්න බෑ, දෙක තුනක් තියෙන්න බෑ. ඒක ජනගහනේ මතයි තියෙන්න ඕනේ. දැන් අපිට ප්‍රශ්නයක් ආවා ගම්පහ ආසනේ දිහා බැලුවාම මාකවිත කියන ප්‍රදේශයේ හන්දියේ සෙනක ජනගහනේ ගැවසෙන හන්දියක එක ෆාමසි එකක් විතරලු නීතියෙන් තියෙන්න පුළුවන්. තව කෙනෙක් ඇවිල්ලා ෆාමසි එකක් හදන්නාම ඒක තියන්න බෑලු මේ පනතානුව. දෙකක් තියන්න බෑලු. එතකොට අන්න එතන පොඩි ප්‍රශ්නයක් තියෙනවා. මේක ඒකාධිකාරයක් බිහි වෙනවා අවස්ථාවක් තියෙනවා. ගරු ඇමතිතුමනි ඔබතුමාගේ අවධානයට යොමු කරනවා අඩුම ගානේ මේ ටවුන් එක ඒ මොන නීතිය තිබ්බත් දෙකක්වත් තියෙන්න ඕනි. ඊට පස්සේ ජනගහනය අනුව හරි නැත්නම් දුර අනුව හරි වෙනස් කරලාට කමක් නැහැ. නමුත් නගරයක එක ෆාමසිකට සීමා කරන්න එපා කියලා කියනවා.
දැන් කෙටි කරන්න.
ඔව් ගරු ඇමතිතුමාගේ අවධානයට යොමු කරනවා ඔබතුමාගේ ප්‍රශ්නයක් නෙමෙයි සෞඛ්‍ය ප්‍රශ්නයක්. පහුගිය දවස්වල ගම්පහ රෝහලේ පළාත් සභා රෝහලේ ලිෆ්ට් එකේ හිර වෙලා එක්කෙනෙක් මිය ගියා. ඒ ලිෆ්ට් එකෙන් එළියට බහින්න ගිහිල්ලා බෙහෙත් ගන්න ගිය තමන්ගේ දරුවට බෙහෙත් ගන්න ගිය අම්මයි
ඇමතිතුමා
දරුවයි
ඇමතිතුමා ඔව් ඇමතිතුමා අජිත් මාන්න පෙරමුණ මන්ත්‍රීතුමා හොඳ පරිවිඩයක් දෙනවා.
ඕ ඒ දරුවයි හිර වුණා බහින්න කිල් මේ මොකද ගම්පහ රෝහලේ හැමතිස්සෙම ලෙක්කෝ ලයිට් යනවා ඔපරේෂන් කරන්න බෑ AC කඩෙනවා මේ වගේ ප්‍රශ්න ගම්පහ රෝහලේ තියෙනවා මේ මේ අය එළියට බහින්න ගිහිලා හිර වෙලා අර ලිෆ්ට් එකේ වෙල් එකට වැටිලා ඒ තාත්තව මිය ගියා එතනම හැබැයි ඔබ ඔබතුමා මේ ගැන අවධානය යොමු කරන්න මොකද පළාත් සභාවේ දෙයක් වුණත්
තුමාගේ උත්තරේ
තුමා මේක උත්තර විතරක් නෙවෙයි ප්‍රශ්නයක් ප්‍රශ්නයක් වෙන්නේ දැන් විශාල රෝහල් ඇත්තටම අපි මුදල් දොයිලා රෝහල් හදලා පළාත් සභාවට දුන්නට ඒවා පවත්වා ගැනීමේ ශක්තිය පළාත් සභාවට නැති තත්ත්වයක් හිතුවා දැන් මේකම නෙවෙයි දැන් මම ඉදිරියේදී හදන රෝහල් ටික ඔක්කොම යුරෝපීය තත්ත්වයේ රෝහල් හැදෙන්නේ ඒක දිස්ත්‍රික්ක 15ක විතර හැදෙනවා පලාත් සභාව මගින් ඒව කොහොම පාලනය කරන්නද. එනිසා මං හිතන්නේ අපි අපේ අර මාස 3කට වරක් අපි පළාත් ඇමතිවරුත් එක්ක සාකච්ඡා තියෙනවා. ඒකදී අපි තීන්දුවක් ගන්න ඕනේ කොයි රෝහල්ද එතුමන්ලට පාලනය කරන්න පුළුවන් අනිත් රෝහල් මහාණ්ඩුවට හරිය අරගෙන කරන්න. දැන් ඔය ගම්පහ තියෙන රෝහලේ ගම්පහට අවශ්‍ය සියලුම දේවල් මං දීලා
තියෙනවා.
නමුත් ඒ දෛනිකව පවත්වාගෙන
නඩත්තු කර ගැනීම සඳහා
අනිත් ඕන එකක් අරන් දෙනවා නමුත් දෛනික මුදල් අපිට දෙන්න බෑනේ.
ඔව්.
රෝහල් ඒක ඒගොල්ලෝ කරන්න ඕනේ. ඉතින් එතන තමයි ප්‍රශ්නේ තියෙන්නේ.
ගරු ඇමතුමනි චන්ද්‍රිකා කුමාරතුංගමැතිණිය ජනාධිපති වෙච්ච වෙලාවේ එදා හිටපු මන්ත්‍රීවරයා මේ ලයනල් ගුණවර්ධන මැතිතුමා එතුමා ප්‍රකාශ කළා මේක මහාණ්ඩුවට ගන්න කියලා. ඊට පස්සේ මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ජනාධිපති වෙලා ඉන්න වෙලාවේ එවකට හිටපු පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයා පණ්ඩු බණ්ඩාරනායක මැතිතුමා ඉල්ලීමක් කළා මේක මහාණ්ඩුවට ගන්න කියලා. ඊට පස්සේ මේ ඊයේ පෙරේද අතිගරු ජනාධිපතිතුමා රැස්වීම නැද්දී මම ගම්පහ මන්ත්‍රීවරයා වශයෙන් මම ඉල්ලීමක් කළා මේක මහාණ්ඩුවට ගන්න කියලා. මොකද ඔබතුමා කියන කතාව ඇත්ත. මේගොල්ලෝ මේක බදා ගන්නවා රැකී ආරක්ෂා පුරවීමේ අරමුණෙන්. නමුත් මේගොල්ලන්ට නඩත්තු කිරීමේ හැකියාවක් නැහැ. ඒ හින්දා මම ඒ රෝහල පුළුවන් තරම් ඉක්මනට මහරජයට අරගෙන දැන් ඔබතුමා ඉල්ලන හැමදේම දෙනවා. ඔබතුමා නත්තල් පප්ප වගේ අපි ඉල්ලන්නේ මොනවද? බෑ කියලා නෑ කවදාවත්. හැමදේම දෙනවා. හැබැයි මේවා දුන්නට මේ එදිනදා නඩත්තු කර ගැනීමේ හැකියාවත් මුදල් ප්‍රමාණය ලබා දීමත් ඒ වගේ මේගොල්ලන්ට දෙන කැපැසිටි එකත් පොඩි රෝහලක් වශයෙන් නැහැ. නමුත් ගම්පහ රෝහල කිව්වහම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ අනිත් රෝහල් ඔක්කොම එකතු කරත් ගම්පහ රෝහලෙන් භාගයක් විතර ඇති. ඒකින්ද ඒ ගැන විශේෂ අවධානය යොමු කරන්න කියලා ඔබතුමාගෙන් ඉල්ලනවා. ඒ වගේම අර මියගිය කෙනා වෙනුවෙන් විශේෂයෙන් මේ රෝහලේ ලිෆ්ට් එක ක්‍රියාත්මක නොවීම නිසා
දැන් අවසන් කරන්න.
ඔව්. මියගිය කෙනා වෙනුවෙන් මම ඔබතුමාගෙන් ඉල්ලනවා පළාත් සභාවට හරි බල කරලා මේ වෙනුවෙන් වන්දියක් ගෙවන්න ඉතා ඉක්මනින් මොකද පොඩි දරුවෙක් ඉන්නේ දරුවගේ අනාගතේ හැදෙන්න ඕනේ. ඒ වගේම වරාය වැඩ කරන මහත්මයෙක් මෙනි මියගියේ පියා මේ පියා නිසා අද මුළු පවුලම අනාථ වෙලා තියෙනවා. ඒ දරුවට සෞඛ්‍ය සේවයේ රැකියාවක් දෙන්නේ අම්මට. තරුණ අම්ම කෙනෙක් ඒ වගේම තරුණ පියා තාත්තෙක් තමයි මිය ගියේ. ඒ දරුවට සෞඛ්‍ය සේවයේ පළාත් සභාවේ ඕන් තරම් පළාත් සභාව රස්සාවල් දාන ආතප්පූතක් නැතුව මේ වන්දිය වෙනුවෙන් රැකියාවක් ලබා දීමට අවධානය යොමු කරන්න කියන එකත් මම මතක් කරමින් මම නිරනබ බිස්තුති.
බොහොම ස්තුතියි. ගරු ශ්‍රීනේෂන් මන්ත්‍රීතුමා.
சபைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்று விவாதத்திற்காக எடுத்து கொள்ளப்பட்டிருக்கின்ற தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தும் அதிகார சட்டத்தின் கீழான விதிகள் மற்றும் புலமை சொத்து தொடர்பான விதிகள் தொடர்பாக நாங்கள் இன்று விவாதிக்க இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் உண்மையில் இந்த சுகாதார அமைச்சை பொறுத்த மட்டில் சுகாதார அமைச்சில் தொழில்வாண்மையுள்ள அதாவது ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்ற அடிப்படையில் கௌரவ ராஜித சேனாரட்ன அமைச்சர் அவர்கள் இருப்பதையிட்டு நாங்கள் துறை சார்ந்து அவர் பணியாற்றுவதற்கு அவருடைய தொழிற்தேர்ச்சி மிகவும் உதவும் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தனது தொழிற்தேர்ச்சி மூலமாக இந்த மருத்துவத்துறையில் இடம்பெறக்கூடிய போலித்தனமான செயற்பாடுகளை எமது பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் சிவமோகன் குறிப்பிட்டது போன்று ஒரு மருந்திற்கு பலவிதமான பெயர்களில் கம்பெனி பெயர்களை இட்டுக்கொண்டு அவற்றை போலித்தனமாக விற்பனை செய்கின்ற அந்த செயற்பாடுகளை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததை இட்டு நாங்கள் பாராட்டுகின்றோம். ஏனென்றால் மருத்துவம் என்பது ஒரு வியாபாரத்தன்மையுடையதாக மாறாமல் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் தார்மீக அடிப்படையில் அமைய வேண்டியதுதான் மருத்துவத்துறை என்பதை நாங்கள் அறிவோம். அந்த அடிப்படையில் நீங்கள் செயல்படுவதையிட்டு நாங்கள் வரவேற்கின்றோம், பாராட்டுகின்றோம். அதேவேளை உங்களுடைய மருத்துவம் துறை சார்ந்த கல்வியை பெற்றவர் என்ற அடிப்படையில் இந்த மருத்துவத்துறை சார்ந்த விடயங்களை பல்வேறு மாவட்டங்களிலும் இயன்றளவுக்கு ஒரு சமத்துவமாக சமவாய்ப்பு பெறக்கூடிய விதத்தில் அதனை நிறைவேற்றி வைப்பீர்கள் என்ற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்கின்றது. நியமனங்களை வழங்குகின்ற போது கூட நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் அந்த சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுவதையிட்டும் நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் சில குறைபாடுகள் இருக்க செய்கின்றன. அந்த குறைபாடுகள் ஒன்று போதனா வைத்தியசாலை சார்ந்தும் இருக்கின்றன, மாகாண சபை அடிப்படையில் செயல்படுகின்ற ஏனைய வைத்தியசாலைகள் சார்ந்தும் இருக்கின்றன. இந்த விடயங்களை உங்களது பதவிக்காலத்தின் போது தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் இன்று இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு சார்ந்து அல்லது அதோடு தொடர்புபட்டதாக சில போதனா வைத்தியசாலையில் காணப்படக்கூடிய சில குறைபாடுகளை உங்கள் கவனத்திற்கு தருவதன் மூலமாக அதனை நீங்கள் தீர்த்து வைப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையை எடுத்துக்கொண்டால் அங்கிருக்கின்ற மருத்துவ மொத்த ஆளணியினரை எடுத்துக்கொண்டால் அதாவது அந்த காடரின்படி 2125 அந்த மருத்துவ துறை சார்ந்த பல்வேறு ஆளணியினர் சிற்றூழியர் வரையும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தற்போது இருக்கின்ற ஆளணியினரை பொறுத்தமட்டில் 1269 இருப்பதாகவும் வெற்றிடங்களாக 656 இருப்பதாகவும் ஒரு தகவல் கிடைத்திருக்கின்றது. இதில் தவறுகள் இருந்தால் நீங்கள் திருத்திக் கொள்வதை நான் வரவேற்கின்றேன். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற போது விசேட மருத்துவர்கள் 58 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 41 மருத்துவர்கள் இருக்கின்றார்கள், விசேட மருத்துவர்கள். அந்த வகையில் 17 வெற்றிடங்கள் போதனா வைத்தியசாலையில் நிலவுகின்றது. அதேபோன்று கிரேட் எம்ஓ என்று சொல்லப்படுகின்ற தரமுள்ள மருத்துவ அலுவலர் என்ற அடிப்படையில் 273 அந்த காடர் அடிப்படையில் இருந்தாலும் 171 ஆளணியினர் அங்கு இருப்பதனால் 102 வெற்றிடங்கள் இருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இதைவிட தாதிகளை எடுத்துக்கொண்டால் 675 தாதிகள் இருக்க வேண்டிய இடத்தில் 498 தாதிகள் இருப்பதால் 177 தாதிகளுக்கான வெற்றிடம் இருப்பதாக தகவல் இருக்கின்றது. அதேபோன்று வார்ட் சிஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரதம தாதி உத்தியோகத்தர் என்று நினைக்கின்றேன், 62 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 18 பேர் இருப்பதனால் 44 வெற்றிடங்கள் அங்கு நிலவுகின்றது. இதைவிட மருந்தாளர் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஃபார்மசிஸ்ட் 32 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 28 பேர் இருக்கின்றது, 4 வெற்றிடங்கள் இருக்கின்றன. இதைவிட மிட்வைஃப் மருத்துவ தாதிமார் என்று சொல்வது 120 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 36 இருப்பதனால் 84 வெற்றிடங்கள் அங்கு நிலவுகின்றன. இதைவிட இசிஜி ரெக்கார்டிஸ்ட் அதாவது கார்டியோகிராஃபர் என்று சொல்லப்படுகின்ற 10 பேர் இருக்க வேண்டும், 6 பேர் இருப்பதனால் 4 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. அதைவிட மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அது சாதாரண விடயம், 42-29 இருக்கின்றது, 13 வெற்றிடங்கள் இருக்கின்றன. அட்டெண்டனை பொறுத்த மட்டில் 103 பேர் அங்கு காடர் காணப்பட்டாலும் 67 பேர் இருப்பதனால் 36 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. லேப் அசிஸ்டன்ட் ஆய்வுகூட உதவியாளர் 21 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 2 பேர் இருப்பதனால் 19 வெற்றிடங்கள் இருக்கின்றன. அதேவேளை லிஃப்ட் ஆப்ரேட்டர் என்று சொல்லப்படுகின்ற பதவி நிலையை எடுத்துக்கொண்டால் 10 பேர் இருக்க வேண்டிய இடத்திற்கு 5 பேர் இருப்பதனால் 5 வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. இதேபோன்று எஸ்கேஎஸ் ஆர்டினரி என்ற அந்த ஆளணி வகுதிக்குள் 275 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் 111 பேர் இருப்பதனால் 164 வெற்றிடங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதேவேளை எஸ்கேஎஸ் ஜூனியர் என்று சொல்லப்படுகின்ற அந்த வகுதிக்குள் 225 பேர் இருக்க வேண்டியதில் 307 இருப்பதனால் மேலதிகமாக 82 பேர் இருப்பதாக அங்கு காட்டப்படுகின்றது. ஜேஎம்ஓவை பொறுத்தமட்டில் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி இருக்கின்றார், 2 பேர் இருக்க வேண்டிய இடத்தில் ஒரு சட்ட வைத்திய அதிகாரி இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே மொத்தத்தில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் இப்படியான வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. அதேவேளை எங்களுடைய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு பிரதி அமைச்சர் அவர்களும் இங்கு இருக்கின்றார். இந்த பிரதி அமைச்சர் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றபடியால் இப்படியான குறைபாடுகளை பொதுவாக எங்களுடைய அமைச்சர் அவர்களை எடுத்துக்கொண்டால் நாடு ரீதியாக இப்படியான குறைபாடுகளை தீர்த்து கொள்வதற்கு அவர் செயல்படுகின்ற வேளையில் பிரதி அமைச்சரை பொறுத்தமட்டில் பிரதி அமைச்சர் குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை எந்த அளவுக்கு கவனத்தில் எடுத்திருக்கின்றார் என்கின்ற கேள்வி எங்களிடம் இருக்கின்றது. குறிப்பாக சொல்லுகின்ற போது இந்த மருத்துவம் என்பது ஒரு தார்மீக அடிப்படையிலானது, மனிதாபிமான அடிப்படையிலானது. இதில் நாங்கள் அரசியல் சாயத்தை பூசிக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக சில வேளைகளில் நான் கடந்த காலத்தில் கூட சுட்டிக்காட்டியிருந்தேன், எனக்கு மற்றவர்கள் மீது குறைகளை காட்டுவது முக்கியமல்ல, ஆனால் குறைகள் தொடர்ந்திருந்தால் அதனை சுட்டிக்காட்ட வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நான் போன முறையும் சொன்னேன், இந்த நீங்கள் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தமட்டில் நிதிகளை ஒதுக்கீடு செய்கின்றீர்கள், அங்கிருக்கின்ற பல மாவட்டங்களுக்கும் சரியாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு நீங்கள் பகிர்ந்தளிக்கின்றீர்கள். போன முறையில் நான் சுட்டிக்காட்டிய ஒரு விடயம்,
I have allocated funds next to Western province to your Northern province.
Okay.
You understand?
I understood this matter.
Also, the leader of the opposition was talking to me, right? Yesterday, your radiologist came and met me for intervention radiologist.
Yes.
A special scanner machine, which I have allocated to Peradeniya. They pointed out that there is one at Kandy, so they wanted that. So I allocated to Jaffna Hospital.
Yes.
So this morning, two Mahanayakas called me and asked that Vigneshwaran, on the Vigneshwaran's request that I have given to Jaffna. Vigneshwaran may not know even. So this is how, but still I have maintained, right? I will do everything
I
possible.
Understand your service is best, but we are from Eastern Province, Batticolo. Our Deputy Minister...
Now, how much of development we are doing at the moment with accident services, cardiology units, everything we are doing.
But there are many vacancies.
Only vacancies is how to create. I can give the equipment, I can give the building, everything.
Yes.
Right? But how can I give the human resources? Right? Give me 2 minutes to explain to you. When I came, the consultants, only half available from the cadre. So I got down the PGIM, Postgraduate Institute of Medicine, with all the board chairmen, and I told them, either you double the intake or that I am going to import people from outside and give the health to the people. So they increased to double. But the results will come after about 4-5 years, no? That's a problem. For doctors, now we are creating the Honorable Kiriyalla allocated money for the Wayamba University, the Northwestern Province, the Sabaragamuwa, the Moratuwa, and to increase the intake from 130 to 300 to Karapitiya, right? So 4 places about to produce more 800 students a year. I am doing all the teaching hospitals for the 4 places. So only problem is it will take another 4 years to pass out the people, more than 4 years. So even the nurses, I have started new 4 schools and 1 faculty, spending 18,500 million rupees for the faculty of nursing for the first time in this country. All that we are doing, and also for the faculty of pharmacology with the Jayawardenepura University, pharmacology with the faculty of paramedics at the Rune University. But it will take time because not proper action taken all these years. That was the problem.
நாங்கள் உங்களது சேவையில் குறை காண்பது எங்களுடைய நோக்கமல்ல, ஆனால் எங்களுடைய பிரதி அமைச்சர் அவர்களை பொறுத்தமட்டில் இவர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்றவர். கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற போது அங்கிருக்கின்ற திருகோணமலை மாவட்டம், மட்டக்களப்பு மாவட்டம், அம்பாறை மாவட்டம் என்று 3 மாவட்டங்கள் இருக்கின்றன.
இந்த
3 மாவட்டங்களுக்கும் தன்னுடைய ஒதுக்கீடுகளை சரியான
பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, என்னை பொறுத்த மட்டிலே நான் எந்த பாகுபாடும் இன்றி அம்பாறை மாவட்டத்திலே மட்டுமல்ல, மட்டக்களப்பு மாவட்டம் அல்ல, திருவண்ணாமலை மாவட்டம் அல்ல, அங்களுடைய ஆர்டிஎச்எஸ் அவர்களின் கோரிக்கைக்கு ஏற்ற வகையிலே பிடியின் அனுமதியுடன் சென்ற வருடம் கிட்டத்தட்ட 500 மில்லியன் ரூபா பணம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். அந்த அபிவிருத்தியில் எங்கெங்கே செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானிக்கவில்லை. உங்களுடைய பிடி ஆஃபீஸ், உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, கிழக்கு மாகாண சபைக்குரிய சுகாதார அமைச்சுக்குரிய மட்டக்களப்பு, அதாவது மட்டக்களப்புக்குரிய பண்டகசாலை ஸ்டோர் கூட நான் கொடுத்த பணத்தில் தான் இப்போது தெராய் மாடலில் கட்டப்பட்டிருக்கின்றது. நாங்கள் அண்மையிலே போய் அதை பார்த்துருந்தோம். இல்லை இல்லை, அப்படி போய் உங்களை சொல்கிறத கேளுங்க. எனக்கு முன் கொஞ்சம் கூட பேசுங்க, பேசுங்க. எனக்கு முன் பேசிய எங்களோட சகோதர உங்களோட நண்பர் கோடீஸ்வரன் அவர்கள் திருக்கோயிலுக்கு பணம் ஒதுக்க சொன்னார். நான் சென்ற வருடம் அவருக்கு 10 மில்லியன் பணம் கொடுத்திருக்கின்றேன். அவர் இந்த சபையை தனது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துக்குரிய வேலைத்திட்டத்தை செய்ததால் கவலை அடைகின்றேன்.
அமைச்சர் அவர்களே, நாங்கள் பிழையான வழியில் வழி நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் கவனமாக இந்த விடயத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். நான் சென்ற முறை இந்த வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது கூறுகின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு ஒசுசல பிரான்ச் கூட இல்லை என்று குறிப்பிட்டிருந்தேன். அதேவேளை நீங்கள் அந்த ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஒவ்வொரு ஒசுசல பிரான்ச்சை திறந்ததன் பின்னர் அதற்கு பின்னர் மாவட்டத்திற்கு தொகுதி ரீதியாக அல்லது ஊர் ரீதியாக திறப்பதை பற்றி நாங்கள் கவலைப்படவில்லை. ஆனால் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு ஒசுசல பிரான்ச் கூட இல்லாத நிலையில் அம்பாறை மாவட்டத்தில் நான் நினைக்கின்றேன் 3 பிரான்ச்சை நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள்.
மாவட்டத்தை பொறுத்த மட்டிலே நாங்கள் இப்போது அம்பாறையிலே ஒரு ஒசல் இருக்கின்றது, இந்த ஒரு ஒசல் இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே இடம் தேடிக்கொள்கின்றோம். ஏனென்றால் ஒசுசலை பொறுத்த மட்டிலே கூடுதலான வாடகை கொடுத்து செய்வதற்கு ஒசுசலால் முடியாது. ஆகவே நாங்கள் கேட்டிருந்தோம், ஏழுமென்றால் எங்களுக்கு ஒரு நல்ல இடத்தை நீங்கள் தெரியும் உங்களுக்கு நான் கூட பேசியிருந்தேன் இப்படமா. நாங்கள் லாபம் ஈட்டும் ஒரு நிறுவனம் அல்ல, அது ஒரு சேவை செய்யும் நிறுவனம். ஆகவே நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் இப்போது அந்த வேலை திட்டத்தை செய்து வருகின்றோம். நாங்கள் அதாவது உங்களுடைய மட்டக்களப்பு வைத்தியசாலை தூரத்தில் இருக்கிறபடி அது அதாவது டவுனுக்குள்ள தான் நாங்கள் இடம் ஒன்று தேடணும். இப்போ டவுனுக்குள்ள உங்களுக்கு உங்களோட அதாவது அரசு ஏதாவது ஒரு கட்டணத்தை தந்தால் நாங்கள் அதிலே ஒசூலை தொடங்குவதற்கு ஏற்பாடு செய்யும் தரும்.
2015 வரவு செலவு திட்டத்திலிருந்து 16 தொடர்ச்சியாக நாங்கள் இந்த அரசு ஒசூலை பற்றி பேசுகிறோம். நீங்கள் அதை பற்றி ஆனால் 2 அம்பாரில் தந்து நீங்கள் நல்லாட்சிக்குள்ள ஒரு மாவட்டத்தில் உண்டு தரக்கணும் ஒரு
இல்லை சொல்லலை. இப்போ உங்களுடைய நாங்கள் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட நாங்கள் என்ன சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு எங்களுக்கு லாபம் கிட்டும் வகையில் ஏதாவது ஒரு அரசு கட்டிடம்
மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்த மட்டில் ஒரு அரச கட்டடம் எடுப்பதில் எந்த விதமான தடங்களும் இருக்க
முடியாது. சொந்தமான ஒரு கட்டடம் இருக்கான கேள்விப்பட்டேன். சரி, அதை நான் என்னால் செய்ய முடியாது. அது டவுனுக்குள்ள அந்த மார்க்கெட் போலீஸுக்கு பின்னால
நீங்கள் மகளிர் தீவுக்கு வந்த போது கூட நாங்கள் அதனை
எடுத்துமாண்ட் மை எம்டி the managing director at the state pharmaceutical corporation next week. I will ask to contact okay. you too and yes. to come there you find me the places and where do you want the osusalas
okay.
medical town is no problem, even other areas they will do a small feasibility then they will go ahead.
Okay, thank you. Thank you honorable minister. If you conduct directly we can select a place, suitable place we can select it. நாங்கள் உண்மையில் எங்களுக்கு பிரதி அமைச்சரோடு எந்த விதமான கோபதாபமோ முரண்பாடுகளோ இல்லை. அண்மையில் கூட நான் சொல்லுகின்றேன், இந்த 4 வைத்தியசாலைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நான் நினைக்கிறேன் வெளிநாடு வீரகேசரி பத்திரிகையில் பார்த்த ஒரு விடயம், அந்த வைத்தியசாலைகளை கூட தெரிவு செய்கின்ற போது அந்த வைத்தியசாலைகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இடங்களை பார்க்கின்ற போது அப்பொழுது எப்படி என்றால் எங்களுடைய தமிழ் சமூகத்துக்கு நோயே இல்லை என்று அவர் கருதுகின்றாரோ எனக்கு தெரியவில்லை.
இது நாங்கள் தீர்மானித்தது. நாங்கள் அந்த ப்ரொஜெக்டுக்குள்ளே தெய்வத்தை காண்டிய சம்மாந்துறை பொத்துவில் திருக்கோயில் மட்டுமல்ல மற்ற பகுதியெல்லாம் கொடுத்திருந்தோம். அதை தீர்மானித்தது நாங்கள் அல்ல, அந்த ஃபொரன் ஃபண்டில் செய்யப்படுறவர்கள் அவர்களுடைய கிட்டத்தட்ட இங்கு மட்டுமில்லை யாழ்ப்பாணத்தில் கூட யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டத்துக்கு கூட கொடுத்துருக்கின்றார்கள்.
எனக்கும்
தெரியாது என்ன செஞ்சு தெரியாத விஷயம் அது. ஆனா அந்த ஃபாரின் ஃபண்டட்ல வந்தால நாங்க பெரிய வேலை செய்ய
கொடுத்துட்டாங்க. சென்ற முறை கூட நான் குறிப்பிட்டிருந்தேன், மாகாண மட்டத்தில் நீங்கள் கேட்பீர்கள், மாகாண சபையை கேட்க சொல்லி. இப்போ மாகாண சபை சுகாதார அமைச்சர் இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக இங்கு வந்திருக்கின்றார். 16 மாகாண சபை வைத்தியசாலைகள் தரம் உயர்த்தப்படுகின்ற போது அந்த தரம் உயர்த்துகின்ற விடயத்தில் கூட ஒரு பாரபட்சம் நடந்திருக்கிறது, டிஸ்கிரிமினேஷன். அதாவது 11 ஹாஸ்பிட்டல் எங்களுடைய சகோதர உங்களுடைய முஸ்லீம் மக்களுக்கு சார்பானது, 3 ஹாஸ்பிட்டல் வந்து எங்களுடைய பெரும்பான்மை சிங்கள மக்களுக்கு சார்பாக, 2 ஹாஸ்பிட்டல் தமிழ் மக்களுக்காக ஒதுக்கப்பட்டிருந்தது. இப்போது அந்த மாகாண சுகாதார அமைச்சர் கூட இப்போது பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கின்றார். நாங்கள் வேதனைப்படுகின்றோம். நல்லாட்சி என்கின்ற ஒரு மகுடத்தில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்ற போது அதற்கு மாறாக இப்படியான செயல்பாடுகள் நடப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதனை நாங்கள் ஒரு வாத பிரதிவாதமாக எடுக்க
கூடாது,
பொறுப்புள்ள பதிலை கொடுக்க வேண்டும்.
இதை அன்பா நான் உங்களை சொல்ல விரும்புகிறேன்.
Than the other district, there is no argument on that. So if you find that there is some problem, you just tell me what the areas you want the new hospitals.
Yes.
Give me the list even next week. I
yes.
will take action.
Okay.
So
okay.
Go ahead.
Thank you.
Finish.
Thank you, Honorable Minister.
Niyojamathuma.
Sendra Mahanasavile, Sri Lanka Muslim Congressum, Tamilar Vidhai Kootaniyum, Sendran and the Archie Narathir. Adile rendu amachargal. தமிழர் விடுதலை கூட்டணிக்கும் ரெண்டு அமைச்சர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் இருந்தார்கள். அதில் சுகாதார அமைச்சராக சகோதரர் இன்றைய பாராளுமன்ற உறுப்பினர் சகோதரர் இருந்தார். அப்போது அதை தீர்மானி அந்த அதாவது எங்கெங்கு தரம் உயர்த்த வேண்டும் என்று தீர்மானிக்கும் சக்தி அந்த மாகாண சபையில் உள்ள அமைச்சரவைக்கு உரியது அல்ல, எங்களுக்கு உரியது அல்ல. அவை அன்று இருந்த அந்த சபையிலே எங்கெங்கு தீர்மானிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் தரம் உயர்த்திருக்கிறார்கள். எங்கெங்கு தேவைக்கேற்ற மாதிரி அவர் உயர்த்திருக்கிறார்கள். அதே போல அதுக்கு மாகாண சபையில் உள்ள ஒரு வைத்தியசாலையை தரம் உயர்த்துவதற்கு அதுக்கு எங்களோட இந்த அதிகாரம் இல்லை.
கௌரவ பிரதி அமைச்சர் அவர்களே, இந்த அந்த தெரிவு பிழை என்பதைத்தான் நாங்கள் காட்டுகின்றோம்.
மந்திரிதுமா,
பிழை என்பதை சுட்டி காட்டுகின்றோம்.
மந்திரிதுமா, அமித்துமா, ஏகட்டே மத்தியத்துல ஏக சமத்தைகள் பத்கரான் மத்தியத்துனான கௌரவ சௌக்கிய அமித்துமா
ஆகவே எங்களுடைய கௌரவ அமைச்சர் அவர்கள் உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். இந்த விடயத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு அந்த விடயம் சம்பந்தமான தகவல்களை தரும்படி கேட்டிருக்கின்றீர்கள். சென்ற முறையிலும் கூட இந்த மைன எம்ப்ளாயி அப்பாயின்மெண்ட் தொடர்பான விடயத்தில் கூட நீங்கள் நாட்டில் இல்லாத போது எங்களுடைய பிரதி அமைச்சர் சில பெயர்களை தரும்படி சொன்னார். ஆனால் எங்களுக்கு ஒரு நியமனம் கூட எங்களது பெயரில் வழங்கப்படவில்லை. ஆனால் நீங்கள் அந்த குறையை களையக்கூடிய விதத்தில் அதன் பின்னர் நீங்கள் நேரடியாக எங்களோடு தொடர்பு கொண்டு அந்த நியமனங்களை நீங்கள் செய்திருக்கின்றீர்கள். ஆகவே ஒரு சொல்லுவார்கள், கரும்பு ருசி என்பதற்காக முழுமையாக சாப்பிட்டு
அமைச்சர் அவர்கள் வைத்தியசாலை இருக்கும் போது நான் எடுத்து அமைச்சரும் கொடுத்திருக்கின்றேன். எனக்கு உங்களுக்கு ஏழுமென்றால் எல்லா என்ன விதத்தையும் செய்ய சொல்லலாம். ஆனால் வேலை வாய்ப்பு நான் செய்வதல்ல, வேலை வாய்ப்பு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். வேலை வாய்ப்பை செய்வது அமைச்சரை தவிர பிரதி அமைச்சர் அல்ல.
அடுத்ததாக நான் இந்த விடயம் சம்பந்தமாக நான் குறிப்பிட்டிருக்கின்றேன். கௌரவ அமைச்சர் அவர்கள் அதனை கவனத்தில் கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய கௌரவ தலைமை தாங்குகின்ற உறுப்பினர் அவர்களே, நாங்கள் வீணான சண்டைகள் எதுவும் செய்யவில்லை. எங்கள் பகுதியில் இடம்பெறுகின்ற சில பாரபட்சங்கள் அல்லது ஒரு டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்வார்கள், இதை பற்றி தான் நான் கூறுகின்றேன். இந்த விடயங்களை கூறுகின்ற போது தயவு செய்து தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு அமைவாக கேட்கின்றேன். ஒதுக்கப்பட்ட நிதிகள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எந்த அளவுக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்றது என்கிற தகவலை நீங்கள் தாருங்கள். அடுத்ததாக நான் இந்த இதே போன்று எங்களுடைய மாகாண மட்டத்தில் இருக்கின்ற இப்போது எங்களுடைய மன்னாரில் ஒரு ஆதார வைத்தியசாலை ஒன்று இருக்கின்றது. அதில் மகப்பேற்று நிபுணர் இல்லை என்ற ஒரு குறைபாட்டினை எங்களுடைய மன்னார் மாவட்ட
காலை அவசரம் விழா திபின்னு கத்தாவது காலை அவசரம் விழா திபின் யோ டைம் இஸ் ஓவர்.
ஓகே, அந்த விடயம் சம்பந்தமாகவும் கவனத்தில் எடுக்குமாறு கூறி எனது நேரத்தை கூடுதலாக பிரதி அமைச்சர் அவர் எடுத்துவிட்டார். ஆகவே தயவுசெய்து ஒரு ஒரு நிமிடமாவது தாருங்கள், நான் அடுத்த விடயத்துக்கு நகர்வதற்கு. அந்த அடிப்படையில் கௌரவ அமைச்சரிடம் நான் இந்த மன்னார் ஆதார வைத்தியசாலைக்கு ஒரு மகப்பேற்று நிபுணர் இல்லாத ஒரு குறைபாட்டை சொன்னார். அதே போன்று விடத்தல் தீவு வைத்தியசாலையில் காணப்படுகின்ற பல்வேறுபட்ட பௌதிக வசதிகள் இல்லாத நிலைமை, தளபாட வசதிகள் இல்லாத நிலைமைகளையும் பற்றி அவர் குறிப்பிட்டிருந்தார். அந்த விடயத்தையும் உங்களிடம் தந்து கொண்டு இறுதியாக இந்த புலமை சொத்து சம்பந்தமாக இரண்டு விடயங்களையாவது சொல்ல வேண்டும். அதாவது இந்த புலமை சொத்து என்பது உண்மையில் ஒரு குறிப்பிட்ட மக்களினால் கண்டுபிடிக்கப்படுகின்ற கண்டுபிடிப்புகளாக இருக்கலாம், கட்டுரைகளாக இருக்கலாம், கதைகளாக இருக்கலாம், ஓவியங்களாக இருக்கலாம், அல்லது கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உபகரணங்களாக கூட இருக்கலாம். இந்த புலமை சொத்து விடயத்தில் எங்களுடைய நாடு பின்னடைவான நிலையில் காணப்படுகின்றது. அது சம்பந்தமான விழிப்புணர்வுகள் இல்லை. பாரம்பரியமான முறையில் எமது கண்டுபிடிப்புகள் பல காணப்படுகின்றன. இந்த எமது கண்டுபிடிப்புகளை பலர் உரிமம் கோரிக்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்தியாவில் இருக்கின்ற ஒரு ஆணைய தலைவர் குறிப்பிட்டிருக்கின்றார், எமது கண்டுபிடிப்புகள் கிளைத்தேய கண்டுபிடிப்புகளுக்கு மேலையத்தேயத்தில் உள்ளவர்கள், குறிப்பாக இந்த வேம்பு, நிலவேம்பு, மஞ்சள் போன்ற கண்டுபிடிப்புகளை கூட உரிமம் தேடி எடுக்கின்றார்கள். எனவே விழிப்புணர்வாக இருந்து இந்த கண்டுபிடிப்புகள் விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு, இங்கு நாங்கள் உண்மையில் சண்டைகள் பிடிக்கவில்லை, எங்களது குறைபாடுகளை பக்குவமாக எடுத்துச் சொல்லியிருக்கின்றோம் என்பது கூறி எனது உரையை நிறைவு செய்கின்றேன்.
தேங்க்யூ.